ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு வந்து பஞ்சதசி. இதில் சித்திர தீபம் அப்படிங்கிற 6வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நேற்று வந்து 109 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். வித்யாரண்யர் வந்து ரொம்ப விளக்கமாக நமக்கு பல தரிசனங்களை சுட்டிக்காட்டி இறுதியாக முடிந்த முடிவாக வந்து அத்வைத வேதாந்தம் தான் சிறப்பு அப்படிங்கிறத நிலைநாட்ட போகிறார். அப்போ அதுக்கான ஆழமான சில விஷயங்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்டே வர்றார். அதுதான் இந்த நூலினுடைய முக்கிய விஷயமாக பார்க்குறோம். அதில் கடந்த ஸ்லோகத்தில் வந்து ஈஸ்வரன் என்பவன் விசேஷ புருஷன் என்று சொல்லப்பட்டது. அந்த விசேஷ புருஷன் என்று ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அந்த நிர்குண பிரம்மமான நிலையிலிருந்து சர்க்குண பிரம்மமான ஈஸ்வரனாக மாறினதுனால அவனிடத்துல சில விசேஷ குணங்கள் வந்து விட்டன. அந்த குண அடிப்படையில் தான் அவனை நம்ம சர்க்குண பிரம்மம் என்று சொல்கிறோம். அதை வந்து வேதாந்தமும் ஒத்துக்குது, யோக சாஸ்திரமும் ஒத்துக்குது. இப்போ 110 மேலும் சில விஷயங்களை பேசுகிறார். அது என்னன்னு பார்ப்போம். பும் விசேஷத்துவ அபி அஸ்ய குணைரேவன சாங்கியதா சத்தியகாம சத்திய சங்கல்ப இத்தியாதி ஸ்ருதி ஜகவ். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 110வது ஸ்லோகத்துல ஈஸ்வரன் வந்து விசேஷ புருஷன் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அவரிடம் உள்ள விசேஷ குணங்களே, வேறு காரணம் ஒன்றுமில்லை. அதனால்தான் உபநிடதங்கள் சத்தியகாமா என்று சொல்கிறது. சத்தியகாமா என்றால் அந்த உண்மையின் மீது விருப்பமுடையவர். அந்த ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சத்தியகாமன் தான். ஏன்னா உண்மைக்கு புறம்பா அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. பொய்யான வாழ்க்கை அவரிடத்துல நம்ம வாழ முடியாது. ஏன்னா அவர் சத்தியகாமனாக இருக்கிறதுனால உண்மையை மட்டும்தான் ஏற்றுக்குவார். மேலும் அவர் சத்திய சங்கல்பா, அந்த உண்மைக்கு முரணான சங்கல்பத்தை உண்டாக்கவே மாட்டார். அப்படிதான் உபநிடதங்கள் எல்லாம் அவரை புகழ்கின்றது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அப்போ இதுதான் புருஷ விசேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யோக தரிசனமும் இது அப்படிதான் சொன்னது. யோக தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, ஈஸ்வரன் ஒரு புருஷ விசேஷன்னு சொல்லுது. இப்போ இதை கேட்ட வந்து எதிர்வாதம் பண்ணக்கூடிய தர்க்கிகள் இருக்காங்க இல்லையா, தர்க்கம் செய்யக்கூடியவர்கள், அவங்க வந்து அவரை விசேஷன் என்று ஏன் சொல்கிறீர்கள், அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த காரணம் வந்து அவருடைய விசேஷ குணங்கள் தான் என்று யோக சாஸ்திரத்தில் இருக்கின்ற மகான்கள் வழி நடத்துகிறாங்க. அப்போ ஏன் குணங்கள் இல்லை என்றால் விசேஷம் எங்கே அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்கும்போது, இப்போ குணங்கள் அப்படிங்கிறது இரண்டு பொருள்கள் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒன்று மற்றொன்றை விட விசேஷம் என்று சொல்ல முடியாது. அதுபோல ஈஸ்வரன் வந்து ஜீவனை விட வேறுபட்டவர் என்று சொல்ல வேண்டுமானால் அவரிடத்திலே சர்வஜ்ஞத்வம், சர்வசக்தி, நித்திய ஞானம், நித்திய இச்சை போன்ற குணங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தர்க்கவாதிகளுடைய கருத்து. இப்போ உபநிடத ஆதாரம் என்ன அப்படின்னா, சாந்தோக்கிய உபநிஷத்தில் சத்தியகாமா சத்திய சங்கல்பா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தப்படுது. அப்போது எவருடைய விருப்பம் உண்மையாகவே இருக்கிறதோ, எவருடைய சங்கல்பமும் தவறாமல் நிறைவேறுகிறதோ அவரே பரமாத்மா அப்படிங்கிறத நாம் உபநிடதங்களில் பார்க்க முடியுது. அப்போது சத்திய காமன் அப்படின்னா, காமன்னா ஆசைப்படுறவன் அர்த்தம், காமன்னா ஆசைன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில். ஆனால் சத்திய காமன் அப்படின்னா உண்மையை விரும்புகின்றவன், உண்மையை மட்டும்தான் ஆசைப்படுவான். அப்போ அந்த நிலை இன்று இந்த விதத்தில் சொல்ல வராரு இந்த செயலில். அப்போ ஈஸ்வரனுடைய காமம் என்பது சிருஷ்டிக்கான தெய்வீக சங்கல்பம், அது ஒருபோதும் தவறுவதில்லை என்று இங்கே பார்க்க முடியுது. ஏனென்றால் அவருடைய சங்கல்பமே சத்திய சங்கல்பமாக இருக்கிறது. இப்போ மனிதர்கள் வந்து ஏதாவது நினைச்சுன்னு வச்சுக்கலேன், ஒன்று நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம், சில டைம் நடக்காமல் கூட போயிடும். நம்ம ஒரு 10 விஷயங்கள் மனசில் நினச்சா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் நடக்கலாம், மீதி ஒரு 7-8 விஷயங்கள் நடக்காம கூட போகலாம். அப்போது நம்முடைய எண்ணங்கள் வந்து எல்லாமே நிறைவேறுமா அப்படின்னா கேரண்டி கிடையாது. ஆனால் ஈஸ்வரனுடைய சங்கல்பம் எல்லாமே நிறைவேறும். ஏன் அப்படின்னா, ஈஸ்வரன் வந்து நம்மளை மாதிரி நினைச்சதெல்லாம் ஆசைப்பட மாட்டான். அவன் சத்திய சங்கல்பனா இருக்கிறதுனால அவனுடைய விருப்பம் வந்து ஒரு உபயோகத்தின் அடிப்படையில், ஒரு தேவையின் நிமித்தமாக மட்டும்தான் அவன் ஆசைப்படுவான். அதனால சத்திய சங்கல்பா என்ற வார்த்தை வந்து இங்க பயன்படுத்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, உபநிடதங்கள் வந்து குணங்களை சொல்கிறது, ஆனால் அதே உபநிடதங்கள் வந்து நிர்குணம், நிர்விசேஷம், அத்வைதம் என்றும் சொல்கிறது என்பதை பார்க்கும். ஏன்னா இப்ப ஈஸ்வரனே வந்து குணத்துக்குள்ளே இருக்கிறான், குணாதீதன் என்றும் உபநிடதங்கள் பேசுது இல்லையா. அப்ப இரண்டும் முரண்பாடான கருத்து மாதிரி தெரியுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், வரணும் இல்ல. ஏன்னா ஈஸ்வரனை வந்து குணத்துக்குள்ளேயும் கொண்டு வரீங்க, அப்புறம் பார்த்தா குணாதீதன் சொல்றீங்க, அப்ப எப்படிங்க அப்படின்னா. ஏன்னா ஈஸ்வரனுடைய பெருமைகள் எல்லாம் புரியும் போது, இறைவனை பிரம்மத்தை போற்றும் போது, நிர்குணம், நிர்விசேஷம், நிரீஷம், நிர்மலம், நிரஞ்சனம் அப்படின்லாம் பல வகைகள்ல, அழுக்கற்றவன், ஆசைகளற்றவன், அப்படி இப்படி நிறைய சொல்றது. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்குதுங்கிறது தர்க்கவாதிகளுடைய கேள்வியாக இருக்கு. ஆனா இங்க அத்வைதம் என்ன பதில் சொல்லுதுன்னா, சத்திய காமத்துவம், சத்திய சங்கல்பத்துவம் போன்றவைகள் வந்து மாயா உபாதியுடன் கூடிய ஈஸ்வரனின் குணங்கள் தானே தவிர, பாரமார்த்திய சத்தியத்தில் இருக்கின்ற பிரம்மம் என்பது குணங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்ப இங்க நம்ம பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஏன்னா பிரம்மத்தினுடைய சக்தி ஈஸ்வரனாக வெளிப்பட்டு சத்திய சங்கல்பனாக இங்க இருக்கு. அப்போ அது வந்து சத்திய காமத்துவனாக இருக்கு, சத்தியத்தை விரும்புகின்ற விருப்பமுடையதாகவும் இருக்கு. ஆனா அது சக்தி தானே தவிர பிரம்மம் வந்து எதையும் விரும்புவதும் கிடையாது, ஆசைப்படுவதும் கிடையாது. அவ உண்மையா பிரம்மம் என்பது நிர்குணம், அது குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை நம்முடைய அத்வைத வேதாந்தம் தெளிவாகத்தான் விளக்குகிறது. எந்த இடத்துல இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரம்மம் வந்து பாரமார்த்திக சத்தியத்துல எதனோடும் தொடர்பு கொள்ளாமல் அசங்கமா இருக்குது. அதே பிரம்மம் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தும் போது, மாயா சக்தியோட தொடர்புல உண்டு பண்ணிக்கும் போது, அது வியாபகாரிக சத்தியத்தில ஈஸ்வரனாக செயல்பாட்டில் காணப்படுகிறது என்று நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு வேறுபாடுகளை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனாலதான் நம்ம வந்து இப்படியும் பேசுறோம் அப்படியும் பேசுறோங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். என்னங்க, ஒரு டைம் பார்த்தா பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்க, ஒரு டைம் பார்த்தா ஈஸ்வரனை வணங்குங்கிறீங்க, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பத்தை வந்து ஏன் வணங்கக்கூடாது? இப்ப நான் கண்ணாடியில இருக்கிறேன்னா, கண்ணாடியில என்னுடைய முகம் தெரியுதுன்னா அதை நான் ஆராதிக்க கூடாதா? என்னுடைய முகத்தை நான் ஆராதிக்கிறதுல என்ன தப்பு? அது மாதிரி பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்கிற ஈஸ்வரனை ஆராதிப்பதில் என்ன தவறு? அதை நம்முடைய ஞானிகள் கேட்கிறாங்க, என்ன தவறு இருக்குப்பா? அவரு தானே பிரதிபிம்பிக்கிறாரு, அவருடைய சக்தி தானே இந்த பிரபஞ்சமா விரியுது. அப்ப இதை ஏன் நீ உதாசீனப்படுத்துற? ஈஸ்வர தன்மை இருக்கு, இதுல குணங்கள் இருக்குது, அப்ப அவனே என் குணத்தான் இருக்கிறான், அப்ப அவனை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அருமையா சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களை நாம நடைமுறையில கொண்டு வரணும். திருவள்ளுவரும் திருக்குறள்ல அழகா அதை என் குணத்தான்ங்கிற டாபிக்ல பேசுவாரு. அந்த குறள் என்ன அப்படின்னா, கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. திருவள்ளுவருடைய திருக்குறள். அப்ப எட்டு குணங்கள், எட்டு வகையான நற்குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை வணங்காத தலை, புலன்களை அறியும் ஆற்றல் இல்லாத, அதாவது கண்ணிருந்தும் பார்க்க முடியாத, காதிருந்தும் கேட்க முடியாத, எதற்கும் பயன்படாத ஒரு நிலை. அதை திருவள்ளுவர் அழகா தன்னுடைய திருக்குறள்ல புரிய வைக்கிறார் இல்லையா. அப்ப இந்த குறள் வந்து ரொம்ப அருமையான குறள். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அப்ப இதெல்லாம் மகான்கள் வந்து ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்ப இங்க ஈஸ்வரன் நிகழ்வுல எட்டு குணங்களை கொண்டவனாக இருக்கிறான், அப்படிப்பட்டவன் இந்த பிரபஞ்சமா விரிகிறான். அப்ப அவனை வணங்காத தலைய வந்து எப்படி பாக்குறாரு? அவனை வணங்க தெரியாத ஒரு தனி மனிதன், அவனுக்கு கண் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, காது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அவன் உபயோகமற்ற ஒரு ஜடத்துக்கு சமம் அப்படிங்கிறதே வெளிப்படையா திருவள்ளுவரும் சொல்லிடுறாரு. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால தான் மகான்கள் வந்து அருமையா புரிய வைக்கிறாங்க, ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்காதீங்க, ஈஸ்வரனே இந்த உலகமா விரிகிறான், ஆனா அந்த ஈஸ்வரன்கிறது பிரம்மத்தினுடைய சக்தி. அப்ப அதை நம்ம கண்ணு இருந்து பார்த்து அனுபவிக்கிறது தானே இங்க விசேஷமே. அப்ப நம்ம எப்படி இப்ப இந்த கண்ணையும் காதையும் பயன்படுத்தலாம்? இங்க கண்ணால் பார்ப்பதெல்லாம் அந்த அறிவு தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய அதிஷ்டானத்துல இங்கு எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிற நிலைப்பாடு நமக்கு புரிஞ்சிட்டா, இப்ப பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர இறைவன் தெரிவான். ஏன்னா எல்லாம் அவனே தான். அப்ப அந்த அனுபவம் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆனந்தத்தை தானே கொடுக்கும், அதன் மீது நமக்கு ஒரு அமைதி தானே கொடுக்கும், அதன் மீது விருப்பு வெறுப்பு நமக்கு உண்டாகாது இல்லையா? அப்ப நம்ம இந்த அளவுக்கு மனப்பான்மையில உயர்றதுங்கிறது எப்படின்னா, இப்ப இந்த உலகம்ங்கிற நிகழ்வுல நீங்க உண்மையான சாட்சியா இருக்கணும். நீங்க விவகாரத்துல போய் மூக்க நுழைக்க கூடாது. அதாவது இங்க எது வேணா நடக்கும், இந்த பிரபஞ்சத்துல நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தர் நல்லவனாவும் நம்ம கிட்ட வந்து பழகுவான், ஒருத்தர் கெட்டவனாவும் நம்ம கிட்ட வந்து பழகுவான். அப்ப நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இவ ஒருத்த மேல விருப்பு வைக்கிறது, ஒருத்த மேல வெறுப்பு காட்டுறதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஞானம் இல்லாதவங்க செய்யற செயல் அதெல்லாம். ஞானம் அடைந்தவர்களுக்கு என்ன புரியும்னா, இங்க ஈஸ்வரன் நிகழ்வுல அது அதனுடைய கதாபாத்திரத்தை அது செய்து அது அழகா செய்யட்டும், அந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தெளிவோட ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகத்தை போற்றவும் மாட்டாங்க, தூற்றவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க சமநிலை தரிசனம் அடைந்து விடுவார்கள், சமதரிசனிகள் என்று நம்ம சொல்றோம். அப்ப அது மாதிரி மகான்கள் அந்த நிலைக்கு உயர்றதான் நாமளும் உயரணும் அப்படின்னு இந்த பாடத்திட்டங்கள் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நாம இந்த உலகத்தை சம தரிசனத்துல பார்க்கணும். ஒருத்தர் வந்து நமக்கு பிடிச்சவங்கன்ட்டு அவங்கள முகஸ்துதி பண்ணி பாராட்டுறதும், ஒருத்தர் பிடிக்கலன்ட்டு அவங்களை உதாசீனப்படுத்துறதும் இருக்கக்கூடாது. அது அவரவர் வினை பயன் அவங்க அனுபவிச்சு வாழ்றாங்க, வாழட்டும். அதை நம்ம போய் மாத்தவும் முடியாது. நீங்க ஏதாவது சொல்லி அவங்கள திருத்த முடியுமா? முடியாது. அதனால எந்த வேலையும் நம்ம கையில் இல்லை. அது நிகழ்வுல இருக்குது, அதை வேடிக்கை பார்க்கிற சாட்சியா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மன ரீதியான பிரச்சனைகள் இருக்காது, மன உளைச்சல் இருக்காது, மனசுல தேவையற்ற கிளேசங்கள் உண்டாகாது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இந்த ஆன்மீக பயணத்துல பிரம்மம் ஈஸ்வரன் அப்படிங்கிறது நம்முடைய புரிதலினுடைய அடிப்படையில, பாரமார்த்திக சத்தியத்துல பிரம்மம், வியாபகாரிக சத்தியத்துல ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம நல்லா இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்துல வித்யாரண்யர் வந்து முக்கியமான வேதாந்த கல்வி முறையை பின்பற்றுகிறார் என்று பார்க்கிறோம். எதிர்த்தரப்பின் வாதத்தை அவர்களே கூறும் தர்க்கத்துடனும், அவர்கள் மேற்கோள் காட்டுகின்ற உபநிடத வாக்கியங்களுடனும் முழுமையாக முன்வைக்கிறார். இதனால் மாணவர்கள் முதலில் ஒவ்வொரு தரிசனத்தின் வலிமையை புரிந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு அத்வைதத்தின் இறுதி சமன்வயம் வெளிப்படுகிறது. இந்த பொறுமையான அணுகுமுறையே பஞ்சதசியின் அறிவியல் நயமாகும் என்று நாம் இங்க பார்க்க முடிகிறது. ஏன்னா இங்க பஞ்சதசிங்கிற இந்த நூலை எழுதின வித்யாரண்யர் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானி, ஒரு தீர்க்க தரிசி, மகான். அப்போ அவருக்கு புரியுது இந்த உலகத்தை வந்து எப்படி நம்ம கையாளணும். இங்க எல்லாமே ஈஸ்வரன் நிகழ்வுல இருக்குது, அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, ரெண்டு கலந்திருந்தா தான் அது ஈஸ்வரன் நிகழ்வு. ஆனா இறைவன் இடத்துல வந்து அந்த நல்லது கெட்டதுங்கிறது இல்லை, பிரம்மத்தின் இடத்துல அது இல்லை, ஆனா ஈஸ்வரன் இடத்துல அது ரெண்டுமே கலந்துதான் வரும். அப்போ இந்த நிலை நமக்கு அனுபவமாகி இதுல நம்ம சமன்படணும். இங்க நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கிற நிலைப்பாடெல்லாம் விட்டுட்டு ரெண்டையும் சம தரிசனத்துல பார்க்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் ஈஸ்வரனும் வேறு வேறு கிடையாது. இதைத்தான் இங்க சுட்டி காட்டுவதாக பார்க்க முடிகிறது. அப்ப ஈஸ்வரனுடைய நித்தியமான இச்சைக்கும் ஞானம் முயற்சி ஆகிய குணங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த படைப்பு, இந்த சிருஷ்டி வந்து நித்தியமாக நடைபெற வேண்டும். ஆனால் தர்க்கிகளுடைய கோட்பாட்டிலே சில முரண்பட்ட கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது அடுத்த 111வது ஸ்லோகத்திலே மீண்டும் என்ன சொல்ல வராருன்னு பார்ப்போம். நித்ய ஞானாதிமத்பே அஸ்ய சிருஷ்டி ரேவ சதா பவேத் ஹிரண்ய கர்ப்பா ஈசோ அதோ லிங்க தேகேன சம்யுதகா. இது ஒரு அருமையான விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வரனுக்கு நித்தியமான ஞானம், அப்புறம் அவரிடத்துல இச்சை முயற்சி போன்ற குணங்கள் உள்ளன என்று கொண்டால் படைப்பும் எப்போதும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லாததால் படைப்பு தொழிலில் ஈடுபடும் ஈஸ்வரன் என்பது சூக்ஷ்ம சரீரத்தின் தொடர்புடைய திறன் கர்ப்பராகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, நேத்து நம்ம மூன்று விஷயங்கள் பார்த்தோம், அதுதான் நம்ம எல்லாருக்கும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். இப்ப ஈஸ்வரன் வந்து தன்னிடத்துல வந்து ஒரு அறிவு வச்சிருக்கான், அதான் சித்து, சித் சக்தி வெளிப்படுத்துறான். ஒரு ஞானம் இருக்கு அவனிடத்துல, அந்த ஞானத்தின் காரணமாக அவனிடத்துல ஒரு விருப்பம் இருக்கு, அந்த விருப்பத்தின் காரணமா சில முயற்சிகள் நடக்குது இல்லையா. அந்த முயற்சிகள் தான் எப்படி நம்ம பார்த்தோம்னா ஈஸ்வரனே நேரடியா வந்து இறங்கி பக்தா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டெல்லாம் கொடுக்க மாட்டான். வேற ஒரு மனித வடிவில் அந்த உதவி நமக்கு கிடைக்கும். நம்முடைய தேவைகளை வந்து நம்ம சங்கல்பமாக வச்சோம்னா, அதாவது ஈஸ்வர சங்கல்பத்தில் இறைவா எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்கு, நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம முறையிடுறோம் இல்லையா, நம்முடைய முறையீடுகள் எல்லாம் வந்து ஈஸ்வரன் செவிசாய்ப்பான். ஏன்னா எல்லாமே அவன் தானே. அதனால ஈஸ்வர சக்திக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன பிரச்சனை எப்படி நடக்குது, அது எதனால அது நடக்குது, அது கர்ம அடிப்படையில் தான் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவன் கர்மபல தாதாவா இருந்து அந்த பேருணர்வு பேரறிவு தன்மையில எல்லாம் அறியும் அறிவா அவன் இருந்துகிட்டு இருக்கான். அப்ப அவனிடத்துல ஞானம் இருக்கு, இந்த உலகம் எதனால சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கு, இது எதனால இயங்கிட்டு இருக்கு, அதன் நிமித்தம் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற தெளிவெல்லாம் ஈஸ்வரனிடத்துல தெளிவாகவே இருக்கு. அவனுடைய விருப்பமும் இருக்கு, அவனுடைய முயற்சியும் இருக்கு. ஆனா அந்த முயற்சி விருப்பம் எல்லாம் வேறு வேறு வடிவங்களில் தான் வெளிப்படுமே தவிர, நேரடியாக நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சினிமாவில காட்டுற மாதிரி அப்படியே சிவபெருமான் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் பக்தான்லாம் கேட்க மாட்டார். அப்போ என்ன நடக்கும்னா, நம்முடைய சங்கல்பத்தை செவிசாய்க்கிற ஈஸ்வரன் என்ன பண்ணுவானா, அதுக்கு வேற ஒருத்தர் ரூட்ல வருவான். அப்படி வந்து அதை நமக்கு கொடுப்பான், அதை நம்ம பயன்படுத்தலாம். ஆனாலும் நம்முடைய கர்மாவுடைய வலிமையை பொறுத்துதான் அதை நமக்கு பலன் கொடுக்கும். அதுக்கு ஒரு கதை உங்களுக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பழைய கதை இருக்கு, அதாவது அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், எல்லாரும் தெரிஞ்ச கதை தான், ஞாபகப்படுத்துறேன், இந்த இடத்துல தேவைப்படுது. ஏன்னா ஈஸ்வரன் கொடுத்தாலும் பெற முடியல இல்ல அதுக்காக. அதாவது ஒரு வைகுண்டத்துல வந்து ஸ்ரீமன் நாராயண படுத்துக்கிட்டு இருப்பாங்க, மகாலட்சுமி கால் எழுத்திக்கிட்டு இருப்பா. அப்போ ஒருத்தன் வந்து தினமும் புலம்புவான், எனக்கு வசதியே இல்லை இறைவா, எனக்கு எப்படியாவது செல்வத்தை கொடு செல்வத்தை கொடு, எனக்கு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற, நான் ரொம்ப வறுமையில வாடுறேன் அப்படின்ட்டு. உடனே மகாலட்சுமி பெருமாள் கிட்ட சொல்றா, என்ன ஐயனே இந்த மாதிரி உன்னுடைய பக்தன் இப்படி புலம்புறான், எவ்வளவு கஷ்டப்படுறான், நீ கொஞ்சமாவது அவன் மேல கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்றா. உடனே அதுக்கு மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு, இல்லம்மா அவனுடைய பிராரப்தத்துல அவனுடைய கர்மப்படி அவனுக்கு அது கிடைக்கக்கூடாது, அவன் வறுமையில தான் வாழணும்ட்டு அவன் வாங்கிட்டு வந்திருக்கிற வரம், அவனுக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் அவனுக்கு போய் சேராதுமா, அவன் அதை பயன்படுத்த மாட்டான், அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த புத்திசாலித்தனம் வளரல, அவனுக்கு அது பயன்படாதுன்னு சொல்றாரு நாராயணன். இருந்தாலும் மகாலட்சுமி இல்ல எனக்கு வருத்தமா இருக்கு, அவனுடைய வேதனையை பார்க்க கஷ்டமா இருக்கு, நீங்க ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு கெஞ்சிறான். சரி இவ்வளவு தூரம் மகாலட்சுமி கேட்கறாள், கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அவன் ஒரு டைம் அந்த பாதையில நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொற்காசு மூட்டையை அவன் முன்னாடி போடுறாரு. அப்ப அவன் சாதாரணமா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான், என்னடா நமக்கு என்ன வறுமை இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு வேதனையோட நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கிறவனுக்கு முன்னாடி பொற்காசு மூட்டை விழுற டைம் வருது, கரெக்டா அந்த சிச்சுவேஷன் அமையுது. அப்ப பார்த்து அவனுடைய குறுக்கு புத்தி என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஏன் இப்படியே நடக்கணும், கண்ணை மூடிக்கிட்டு நடந்தா இன்னும் நல்லா இருக்குல்ல, அது எப்படி நடக்க முடியும், கண்ணை மூடி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு உடனே அவன் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். கரெக்டா அந்த பொற்காசு மூட்டை விழுறதுக்கும் இவன் கண்ணை மூடிக்கிட்டு அதை கடந்து போறதுக்கும் சரியா இருக்கு. பொற்காசு மூட்டை முன்னாடி விழுந்துமே அதை அவன் எடுக்க முடியாம அவன் கண்ணை மூடி கடந்து போறதை பாக்குறான் மகாலட்சுமி. அப்ப அவ புரிஞ்சுக்கிறான், உண்மை ஐயனே நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம என்னதான் உதவி பண்ணாலும் அவனுக்கு அது கிடைக்கணுங்கிற நியதி இல்லைன்னா என்ன பண்ணாலும் அது கிடைக்காதுங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுடைய உண்மை தன்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது நான் புரியாம கேட்டது தப்பு தான் அப்படின்ட்டு அவ பெருமாள் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு கதை வரும். அப்ப அந்த கதை எதுக்கு நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, அப்படிதான் இங்க ஈஸ்வர நியதி இருக்கு, அவங்ககிட்ட ஞானம் இருக்கு, இச்சை இருக்கு, முயற்சி இருக்கு, அவன் வேற வேற மனித வடிவில் வந்து நமக்கு உதவி பண்ண வருவான். ஆனா அதை பயன்படுத்திக்க தெரியாத மனிதர்களா நாம் இருந்தோம்னா நாம அவங்கள உதாசீனம் பண்ணுவோம், அவங்கள நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம், இவன் யார் நமக்கு சொல்றதுக்குன்ட்டு நம்முடைய ஹெட் வெயிட் என்ன பண்ணோம்னா, ஒருத்தர் உதவி பண்ணக்கூடிய நல்ல எண்ணத்துல நம்மளை வந்து அணுகுனாலும் நாம என்ன பண்ணுவோம்னா, நீ யார் எனக்கு பதில் சொல்றதுக்கு, நீ யார் எனக்கு நீ பெரியாளா அப்படின்னு இந்த ஈகோ அந்த ஈகோவை அவாய்ட் பண்ணும். அப்ப இதனால என்ன ஆயிடும், இவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காம போயிடும், அவன் மூலமா நடைபெற வேண்டிய காரியம் இவனுக்கு நடக்காம போயிடும். அப்ப ஈஸ்வரன் அவன் மூலமா ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறது நடக்காம போறதுக்கு யாருடைய அகங்காரம், நம்முடைய அகங்காரம் தானே காரணமா அமைஞ்சிடுது. அப்ப இதைதான் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இது எல்லாமே ஈஸ்வரன் நிகழ்வுல இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இறைத்தன்மையில நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்ப இத தர்க்கிகள் வந்து ஆட்சேபம் பண்றதுனால, ஈஸ்வரனுக்கு அந்த ஞானம் அந்த ஆசை அந்த முயற்சி உண்டுன்னா, அப்ப சிருஷ்டிங்கிற இந்த படைப்பு கூட அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில அப்படி இருக்கணும்ல, அப்ப ஏன் வந்து அந்த காரணம் காரியம் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால், சில டைம் அது மறைஞ்சு போகுது, காரணம் என்னன்னு கேட்கறாங்க. இப்ப ஒரு விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருந்தால் அதன் ஒளியும் எப்போதும் இருக்கும், அது போல ஈஸ்வரனுடைய ஞானம் விருப்பம் முயற்சி என்ற மூன்றும் எப்போதும் செயலில் இருந்தால் உலக படைப்பும் ஒருபோதும் நிற்கக்கூடாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, சிருஷ்டி ஸ்திதி லயம், அதாவது பிரளயம், இந்த மூன்றும் சுழற்சியாக நடைபெறுகின்றதே. எனவே தார்க்கிகளின் கருத்து முழுமையாக இங்கு பொருந்தவில்லை என்பது போல பார்க்க முடிகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து வேதம் வந்து மூன்று விஷயத்தை சொல்லுது இல்லையா, இந்த படைப்பு, இந்த பிரபஞ்சம்ங்கிறது என்ன, உருவாக்கப்படுது, ஸ்திதி அது அனுபவிக்கப்படுது, லயம் மீண்டும் ஒடுக்கமாகி விடுகிறது, அது தோன்றிய உலகம் மீண்டும் மறைந்து விடுகிறது. அப்ப இந்த இடத்துல வந்து வித்யாரண்யர் ஒரு நுட்பமான மாற்றத்தை முன்வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஹிரண்ய கர்ப்பன் என்ற நிலையை இங்கு நீங்க புரிந்து கொண்டா இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னா யாரு அப்படின்னா, இது வேதாந்தத்திலே ஒரு முக்கியமான சொல். நம்ம ஏற்கனவே ஹிரண்ய கர்ப்பன்னா யாருன்னு பார்த்தோம். ஹிரண்ய கர்ப்பன் என்பவன் சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி, அதாவது இந்த ஒட்டுமொத்த காஸ்மிக் மைண்ட் இருக்கு இல்லையா, சூக்ஷ்ம சரீரம், அதுக்கான ஒருத்தன் தான் ஹிரண்ய கர்ப்பன். அப்ப எல்லா ஜீவர்களின் ஒட்டுமொத்த மனதின் ஆதாரமாக ஹிரண்ய கர்ப்பன் இருக்கிறான். அப்ப எல்லா ஜீவர்களின் புத்தியாகவே ஹிரண்ய கர்ப்பன் இருக்கிறான். அவ படைப்பின் முதல் வெளிப்பாடு யாரு, ஹிரண்ய கர்ப்பன், பிரம்மா. ஹிரண்ய கர்ப்பன்னா யாரு, பிரம்மா தான் முதல்ல பிறக்கிறார். அப்ப இந்த பிரம்மாங்கிறது யாருன்னா, நம்முடைய மைண்டே தான், நம்முடைய காஸ்மிக் மைண்டே தான் இங்க வந்து இப்படி செயல்படுது. அந்த ஹிரண்ய கர்ப்பன்ங்கிற விஷயத்துல எப்படி, நம்ம இடத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹிரண்ய கர்ப்பன் என்பது சமஷ்டி, நம்ம இடத்துல வெஷ்டி. அப்போ ஹிரண்ய கர்ப்பன்ங்கிற வார்த்தையில ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய காஸ்மிக் இன்டலெக்ட் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நேத்தே சொன்னேன். அதாவது இந்த பிரபஞ்சமே ஒரு மிகப்பெரிய புத்தி சக்தி கொண்டது, அதுதான் பிரபஞ்ச மனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த பிரபஞ்ச ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம் தான் இங்க யாருன்னா பிரம்மா, அவர் தான் படைக்கிறார், இந்த உலகத்தையே படைக்கிறார். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உண்மையா படைக்கல, அவருடைய மனோபடைப்பு மனோசக்தி தான், மானசீகமாக தான் அவர் படைக்கிறார். ஏன்னா நீங்க கதையெல்லாம் ஆழ்ந்து படிச்சீங்கன்னா, அதாவது புராண கதைகள் எல்லாம் படிச்சீங்கன்னா, பிரம்மா மானசீக புத்திரர்களை உருவாக்கினார் அப்படின்னு அந்த கதையில போட்டிருக்கோம். அப்ப மானசீகம்னா மானசீகமா மனசுலதான் அவர் படைக்கிறாரே தவிர ரியலா எல்லாம் படைக்கவே இல்லை. அப்ப பரபிரம்மம் வந்து அந்த இதை எடுத்துக்கிட்டு, மாயையோட ஆதாரமாக எடுத்துக்கிட்டு வெளிப்படுகின்ற முதல் விவகார சத்தியம் தான் இது. அதாவது பிரம்மதேவன் என்ற ஒரு காஸ்மிக் மைண்ட் அல்லது காஸ்மிக் இன்டலெக்ட் முதல் முதல் உருவாகுது, அதுதான் பிரம்மா. புராணத்துல வந்து அதை ஒரு உருவகப்படுத்தி மூணு தலை இருக்கும் நாலு தலை இருக்குங்கிற மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நாலு தலைங்கிறது என்ன, காஸ்மிக் இன்டலெக்ட்ல அந்த நான்கு வேதங்கள் தான், ரிக்கி அஜுர் சாம அதர்வனம்ங்கிற நான்கு வேதங்கள் தான். அதுல இடையில வந்து சிலர் எல்லாம் புருடா விட்டு அதுல பிரம்மாவுக்கு ஒரு தலையை வெட்டிட்டாங்க, அதனால வேதத்துல ஒண்ணு நீக்கிடுவோம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து அதர்வன வேதத்தை எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் ஏதேனும் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் வந்து இடையில சில இடைத்தரகர்களால் உருவாக்கப்பட்டது. ஏன் அப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, அந்த ரிஷியினுடைய பரம்பரையில வர்றவங்க வந்து ஒவ்வொரு வேதத்தை பிரமாணமா வச்சு ரிஷி பரம்பரை வரும். இப்போ ரிக் வேதத்தினுடைய அடிப்படையில சில ரிஷிகள் வருவாங்க, யஜுர் வேதத்தினுடைய அடிப்படையில சில ரிஷிகள் வருவாங்க. அதனால இந்த ரிக்கு சம்பந்தமா பூஜைகள் பண்றவங்க, இந்த வேள்விகள் பண்றவங்க, அதுக்கான பரம்பரையில வர்றவங்க அந்த இவர் தான் நாடுவாங்க. இறந்தவங்களுக்கெல்லாம் பித்ருக்களுக்கெல்லாம் பூஜைகள் எல்லாம் பண்ணும்போது, நீங்க எந்த இதுல வரீங்க, யஜுர் வேதத்துல பண்ணணுமா ரிக் வேதத்துல பண்ணணுமான்னு கேட்பாங்க அந்த வாத்தியாருங்க. எங்களுக்கு ரிக்ல தாங்க பண்ணணும்னு ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் இல்லைங்க யஜுர் வேதத்துல தான் செய்யணும்பாங்க. ஸோ அப்ப என்னன்னா, இந்த மாதிரி ஒரு முதல் படைப்பு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நான்முக பிரம்மான்னு நினைக்கிறோம், ஆனா உண்மை என்னன்னா அதுதான் மைண்டினுடைய முதல் வெளிப்பாடு. இப்ப நம்ம இந்த உலகத்தை பார்க்கறதே அந்த பிரம்ம சக்தியினாலதான், அந்த மனோசக்தியினாலதான் இந்த உலகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் படைப்பு, முதல்ல சிருஷ்டி. அப்ப இங்க பரபிரம்மம் மாயையை ஆதாரமாக கொண்டு வெளிப்படுத்துகின்ற முதல் முதல் வியாபகாரிக சத்தியமாக பிரம்மதேவன் இருக்கிறான். அதை இங்க சொல்றாங்க, லிங்க தேகேன சம்யுதா. இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான சொல்லு லிங்க தேகம் அப்படின்னா என்ன தெரியுமா, மனசு புத்தி அகங்காரம் பிராணன் எல்லாம் ஒன்று சேர்ந்த சூக்ஷ்ம சரீரம் தான் லிங்க சரீரம். அப்போ இங்க இத சுட்டி காட்டுறாரு, லிங்க தேகேன சம்யுதகானா மனசு புத்தி அகங்காரம் பிராணன், இந்த நான்கு விஷயங்களும் சூக்ஷ்ம சரீரம் என்று நம்ம ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரத்துல தத்துவ போதம்ங்கிற நூல்லையும் படிச்சோம். இப்ப பஞ்சதசினியும் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அத்வைத வேதாந்தத்திலேயே இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன அப்படின்ட்டு. அப்ப இங்க ஹிரண்ய கர்ப்பன் என்பவர் இந்த சமஷ்டி சூக்ஷம சரீரத்தின் தொடர்பு கொண்டவர். அதனால் அவருக்கு ஞானம், சங்கல்பம், படைப்பு ஆகிய மூன்றும் சொல்லப்படுகின்றன. இப்ப புரியுதுங்களா? அப்ப பிரம்மதேவனிடத்திலே ஒரு அறிவு இருக்கு, அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, அவர் எப்படியெல்லாம் படைக்கணுங்கிறத முடிவு பண்றார். அந்த அறிவின் மூலமா அது படைக்கிறார். அதற்கான ஒரு விருப்பமும் இருக்கு, இதை இதை இப்படி படைக்கணும், இதை இப்படி படைக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் அதை படைக்கிறார், அதை இன்வால்மெண்ட்டோட படைக்கிறார். அந்த படைப்பு ஒரு செயலாகவும் இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த மூன்றும் சொல்லப்படுகின்றன என்று பார்க்கிறோம். ஆனா இங்க அத்வைத வேதாந்தம் இன்னும் கொஞ்சம் முன்னேறி இன்னும் ஒரு ஆழமான விஷயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறது என்று பார்க்கிறோம். அது எப்படின்னா, இப்ப பரபிரம்மம் என்றால் அது நிர்குணம், நிர்விகாரம், அசங்கம், அக்ரியம் அப்படின்னு நிறைய பேர்ல நம்ம அழைக்கிறோம். ஏன்னா அது எதனோடும் சம்பந்தப்படாதது, எதனோடும் தொடர்பு கொள்ளாதது, அதற்கு குணங்கள் கிடையாது, அப்படி இப்படி நம்ம அதை பரபிரம்மத்தை பாராட்டுறோம். ஆனா ஹிரண்ய கர்மன் வந்து இந்த சமஷ்டி மனமா வெளிப்பட்டு அதனுடைய சக்தியா வெளிப்படும் போது அந்த சிருஷ்டியின் முதல்ல ஆரம்பத்துல சகுண பிரம்ம நிலையை அது அடைகிறது. ஆகவே சிருஷ்டி என்ற செயலை பரபிரம்மத்திற்கு அல்ல, ஹிரண்ய கர்ப்பருக்கே வேதாந்தம் ஒப்படைக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க படைத்தல் அப்படிங்கிற செயலை வந்து ஈஸ்வரனுக்குத்தான் பார்க்கணுமே தவிர பரபிரம்மத்துக்கிட்ட போயிடக்கூடாது, அதாவது பரமாத்மா கிட்ட போயிடக்கூடாது. அப்ப இங்க என்ன ஓமானம் அப்படின்னு, அதுக்கு ஒரு அழகான ஓமானம் பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு நாடகத்தை எடுத்துக்கலாம். இப்ப நாடகத்துக்கான ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, ஒரு இயக்குனர் இருக்கிறாரு, நடிக்கக்கூடிய நடிகர் இருக்கிறாரு, இந்த மூன்றும் ஒரே நபராக கூட இருக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு படத்தை இயக்கக்கூடிய இயக்குனர் இருக்கார் இல்லையா, டைரக்டரு, அவரே படத்துல நடிக்கலாம் இல்ல, நிறைய பேர் நடிக்கிறாங்கல்ல. இப்போ யாரு, உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல இறந்து போன பாக்யராஜ் எடுத்துக்கலாம். இப்போ பாக்யராஜ் இப்ப சமீபத்துல இறந்து போனார் இல்லையா, அவர் வந்து ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல இயக்குனர், அதாவது படத்தை நல்லா எடுப்பார், அதே படத்துலேயும் சூப்பரா நடிப்பார், நல்ல காமெடியனா நடிப்பார், அதே டைரக்டரே படத்துல நடிக்கவும் செய்வார். அப்புறம் அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் அவர் தான் எழுதுவார். அப்ப அவர்கிட்ட வந்து மூணு திறமை இருக்கு பாருங்க. பாக்யராஜ் அந்த நடிகன் கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது, அந்த கதை ஆசிரியரா அருமையான கதை எழுதுவார், அருமையான கதை எழுதிடுவாரு. அந்த கதையில அவரே ஒரு கதாநாயகன் கேரக்டரே நடிப்பாரு. அப்புறம் அந்த படத்தை அவரே இயக்குவார், அந்த டைரக்டரும் அவரே. அப்ப இந்த மூன்றும் ஒருத்தராவே இருக்கலாம்ல. அப்போ அந்த மூவரும் ஒரே நபராக இருக்கலாம், ஆனால் அவரவர் நிலையில் வேறு வேறு பங்குகளை வகிக்கிறார்கள். அது போல பரபிரம்மம் மாயையோடு தொடர்பு கொள்ளும் போது ஈஸ்வரன் சமஷ்டி சூக்ஷம நிலையிலே ஹிரண்ய கர்ப்பனாக வெளிப்படுகிறது என்று நாம் இங்க பார்க்க முடியுதுங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. அதாவது படைப்பு கடவுளாக பார்க்க முடிகிறது என்று இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல வெறும் ஹிரண்ய கர்ப்பனோட நமக்கு நிறுத்துறாரு. ஏன்னா சிருஷ்டி வந்து மூன்று நிலையில் இருக்கு, படைத்தல், காத்தல், அழித்தல். அப்ப இங்க படைத்தல்ல ஹிரண்ய கர்ப்பனாக பிரம்ம தேவனாக நான்முக பிரம்மாவாக இங்க காட்டப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஆழமான பயிற்சியை நமக்கு சுட்டி காட்டுது. அது என்ன அப்படின்னா, செயல் என்பது நம் உண்மையான இயல்பு அல்ல, அது மனம் மற்றும் புத்தியின் வழியாகத்தான் வெளிப்படுகிறது. ஆகவே தியானத்திலே இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளேயே எழுப்பிக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட கேள்வி? இப்ப நம்ம வந்து ஹையர் சப்ஜெக்ட் அத்வைத வேதாந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுல பஞ்சதசி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ரொம்ப ஹையர் லெவல் எஜுகேஷனா இருக்கிறதுனால நமக்குள்ளேயே அப்பப்போ சுய விசாரம் பண்ணிக்கணும். இந்த பாடத்திட்டங்கள் வந்து படிச்சா மட்டும் போதாது, நம்மளை நம்ம பக்குவப்படுத்துறதுக்கான பயிற்சி முறைகளும் நான் கூடவே கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்ப நீங்க அந்த பயிற்சியும் நீங்க அப்டேட் பண்ணணும். சும்மா கதை கேட்டு போற மாதிரி கேட்டு போயிட்டு இருந்தா இதெல்லாம் வந்து 50 வருஷம் கேட்டாலும் உங்களுக்கு புரியாது, அடுத்த பிறவிக்கு வந்தாலும் புரியாது. ஏன்னா இதெல்லாம் அப்படிப்பட்ட சப்ஜெக்ட். அப்ப நம்ம அதை அப்பப்பவே அதை ஆக்டிவேட் பண்ணணும். என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக அந்த பாடத்தை கேட்கிறோம், இங்க மனசு எதனால அலையுது அப்படின்னு எல்லாமே பார்க்கணும். அப்ப இங்க என்னன்னா, தியானத்துல நீங்க அமைதியா உட்காந்து இந்த செயல்கள்லாம் எப்படி நடக்குது, இந்த செயல்படுவது யாரு, அப்ப இந்த செயல்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு செயல்படுகின்ற இந்த உடலும் மனசும் ஒரு கருவியா இருக்குன்னா அது யாருடைய நிகழ்வுல இந்த செயல்கள் நடக்குதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்பணும். அப்புறம் இதெல்லாம் நடக்கிறத ஒன்னு பார்த்துக்கிட்டே இருக்குதே, அந்த சாட்சியாக இருப்பது யாரு அப்படின்னு ஒரு விசாரணை பண்ணணும். அப்ப அந்த விசாரணையின் மூலமா உங்களுக்கு என்ன புரிய வரும், அந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து சாட்சி சைத்தன்யத்தை பிரித்தறிய இந்த விசாரம் உங்களுக்கு உதவும். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க இந்த மாதிரி விசாரம் பண்ண பண்ணதான் ஒரு பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட காஸ்மிக் மைண்ட், அதாவது அதனுடைய சக்தி இந்த பிரம்மாவா வெளிப்பட்டு உலகத்தை உண்டு பண்ணிடுது. அதனாலதான் நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்றது என்ன சொல்றோம்னா, இதுக்கு அழகான உதாரணம் உங்களுக்கு இருக்கணும்னு நான் புரிய வைப்பேன். எப்படி புரிய வச்சிருப்பேன்னா, உபநிடதங்கள் வகுப்பெல்லாம் எடுக்கும்போது, இப்ப நீங்க விழிப்பு நிலையில இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, பிரம்மாண்டமான சிருஷ்டி, அதுல வந்து சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, பல கோள்கள் இருக்கு, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் பார்த்து அந்த பிரபஞ்சத்துல பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள நீங்க வாழ்ற வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே உங்க விழிப்பு நிலையில பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த உலகம் உங்களுக்கு அழகா உண்மையா தோன்றுது. அதுவே நீங்க இரவு தூங்க போகும்போது இந்த உலகத்தை விட்டுடுறீங்களே அப்படின்னு நான் உபநிடதங்கள் வகுப்பு எடுக்கும்போது சொன்னேன். அப்ப இந்த உலகத்தை விட்டுட்டு கனவுல வேறு ஒரு உலகத்தை எல்லவா படைச்சுக்கிட்டீங்க, அந்த உலகம் வேற, இந்த உலகம் வேற, இங்க வாழ்ற வாழ்க்கையை விட்டுட்டு அங்க போய் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு அந்த கனவுல வர்ற கஷ்ட நஷ்டங்களை உண்மை மாதிரி பார்த்துக்கிட்டு பதறிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த கனவு இருக்கும். அப்புறம் அதுவும் உண்மை மாதிரி இருக்கா, கொஞ்ச நேரத்துல அதுவும் டயர்ட்ல அப்படியே மனசு தூங்கிடுதா, அப்போ ஒட்டுமொத்தமா மனசு ஒடுங்கிடுது. அங்க அந்த உலகமும் இல்லை, இந்த உலகமும் இல்லை, எந்தெந்த உலகம், நனவு உலகமும் இல்லை, கனவு உலகமும் இல்லை, நானே இல்லை இல்லையா, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டேன். அப்போ அங்க என்ன நடக்குது, ஒன்றுமே இல்லாம லயம் ஆயிடுதுல்ல. அப்போ அந்த லயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், படைப்புங்கிற விழிப்பு நிலை உலகம் வந்து பிரம்மதேவன், அந்த உலகத்தை அனுபவிக்கிறவன் யாரு, அவன் தான் மகாவிஷ்ணு, விஷ்ணு. அதுக்கப்புறம் அந்த உலகம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கும் போது இந்த கனவு உலகத்தையும் அனுபவிக்கிறத விட்டுடுறோம், நனவு உலகத்தையும் அனுபவிக்கிறத விட்டுடுறோம். அதை பிடிச்சி வச்சுக்கிறது கிடையாது, காத்தல்னா அதை வச்சுக்கிறது, நம்ம அனுபவத்தை வச்சுக்கிறது கிடையாது. அப்ப படைக்கிறோம், அனுபவத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு அதை நம்ம விட்டுட்டோம், அப்ப லயம் ஆயிடுது இல்லையா, அதுதான் அழிக்கும் தொழிலை செய்கின்ற ருத்ரன். அப்ப அங்க என்ன ஆயிடுது, எல்லாம் அழிஞ்சு போகுது, உலகமே அழிஞ்சு போயிடுது, எல்லாம் காணோம், அப்புறம் நாமளே இல்லை, அப்புறம் மீண்டும் எழுந்திருக்கிறோம். அப்ப லயத்திலிருந்து மீண்டும் வெளிப்படுகிறோம். அப்ப வெளிப்பட்டவுடனே மீண்டும் படைப்பு உண்டாகுது, உலகம் படைக்கப்படுது, அப்புறம் உலகம் அனுபவிக்கப்படுது. அந்த அனுபவத்துக்காக அந்த உலகத்தை காப்பாத்துறோம், உலகத்தை வச்சுக்கிறோம், ஏன்னா நமக்கு தேவை அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம என்னதான் வச்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்தினாலும் இரவுல தானாவே டயர்ட் ஆயிடுது, இந்த மைண்டும் பாடியும் டயர்ட் ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா தூக்கத்துக்கு போயிடுறோம், தூக்கத்துக்கு போனோடனே மீண்டும் உலகத்தை விட்டுறோம். அப்ப இப்படியே நமக்கு வந்து படைப்பு, காப்பது, அழிப்பது மூன்றும் நடந்துகிட்டே இருக்குல்ல, இதுதான் ஈஸ்வரன் நிகழ்வு, இதுதான் உண்மையிலேயே ஈஸ்வரன் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ உண்மையிலேயே ஈஸ்வரன் மேல இருந்து ஒரு பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிட்டாரு, அதுல ஈஸ்வரனுடைய வெளிப்பாடா இந்த சூரியன் சந்திரன் இந்த பூமி எல்லாம் இருக்கு, அதுல நாம எல்லாம் இருக்கிறோம் போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தற்காலிகமா அஜ்ஞானத்தினால அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், அட் பிரசன்ட் அப்படி இருக்கலாம். ஆனா இதை விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய இருப்புனாலதான் இந்த உலகம் இருக்குங்கும் போது நீங்களே ஈஸ்வரன், நீங்களே பிரம்மம். அப்ப எவ்வளவு பெரிய உண்மை பாத்தீங்களா, இது அவ்வளவு ஈஸியா உள்ள ஒத்துக்க முடியுமான்னா, அது மைண்ட் அப்டேட் ஆகாம ஒத்துக்க முடியாதுன்னு தான் நான் பலமுறை சொல்றேன். அப்போ அது அப்டேட் ஆகுறது தான் நமக்கு பல பயிற்சிகள் முயற்சிகள் எல்லாம் தேவைப்படுது, அதை தான் நம்ம வந்து இந்த பாடத்திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுடைய உண்மை நிலையை உங்களால் உணர முடியும். அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரமான என்னென்ன இருக்கு, சூக்ஷ்ம சரீரத்தில் மனசு, புத்தி, அகங்காரம், பிராணன், இந்த நாலு விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிறது அப்படி அப்படி அப்டேட் ஆகுறது தானே, நம்ம மனசே தான் அப்டேட் ஆகுது, புத்தியாக அப்டேட் ஆகுது, அகங்காரமாக அப்டேட் ஆகுது, அது சுவாசத்தையும் வச்சுக்கிட்டு இந்த உடம்பை வச்சு இயக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் இந்த மனமானது படைக்கிற வேலையை செய்து, அப்போ இதை நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா ஈஸ்வரனுக்கு நித்தியமான அந்த விருப்பம், அந்த ஞானம், அந்த முயற்சி ஆகிய குணங்கள் இருந்தால் அந்த சிருஷ்டியும் இடைவிடாமல் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற கேட்குற அந்த தர்க்கவாதிகளுடைய கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம், அத்வைத வேதாந்தத்தில் அந்த படைப்பே இங்கே மனசு தான்ப்பா படைக்குது, மனசு தான்ப்பா அனுபவிக்குது, மனசு தான்ப்பா அழிக்குது, இங்க எங்க உண்மையிலேயே ஈஸ்வரனுங்கிறவன் நீ நினைக்கிற மாதிரி வந்து இதெல்லாம் இச்சைப்பட்டு அனுபவிக்கிறான், நீ நினைக்கிற மாதிரி ப்ராக்டிக்கலா உன்னை உற்பத்தி பண்ணி அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறான், அப்படிலாம் ஒண்ணுமே இங்க கிடையாது. ஏன்னா படைப்பு செயலை அப்படி அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது, மேலும் அது நிர்குண பிரம்மத்திற்கு சொந்தமாக்கவும் முடியாது. அப்ப படைப்பில் ஈடுபடுகின்ற ஈஸ்வரன் சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்துடன் தொடர்புடைய இரண்ய கர்ப்பன் என்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். ஏன்னா இங்க நிர்குண பிரம்மம் மற்றும் சகுண பிரம்மம் ஆகிய இரண்டுக்குண்டான வேறுபாடுகளை தெளிவுபடுத்துகிறார் என்று இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க முடிகிறது. இது வந்து ஸ்லோகம் 111. அப்ப இந்த 111வது ஸ்லோகம் சித்திர தீபத்தின் தத்துவ ஓட்டத்திலே ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கிறோம். அதாவது முதன் முறையாக வித்யாரியர் வந்து நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம் ஆகிய இரண்டுக்கும் உண்டான நிலைகளை வேறுபடுத்தி பிரித்து காட்டுகிறார். இந்த வேறுபாடு தெளிவாக புரிந்தால் மட்டும்தான் இனி வருகின்ற ஸ்லோகங்களிலே அவர் நிறுவப்போகின்ற செயலற்ற பிரம்மமே அனைத்து செயல்களுக்கும் ஆதாரம் என்ற அத்வைதத்தின் அற்புதமான உண்மை புரிய வரும் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அப்படிதான் இந்த வித்யாரியர் வந்து அருமையா செயல்களை அமைச்சிருக்கார். அதாவது வித்யாரியர் வந்து பஞ்சதசின்னு ஒரு நூல் எழுதும் போது அவருடைய அறிவாற்றலை பயன்படுத்தி அழகா நமக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. அந்த கிளாஸை புரிய வைக்கிற மாதிரி கொண்டு போறார், அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறார். அப்ப அடுத்த ஸ்டெப்ல அந்த செயலற்ற பிரம்மமே எல்லா செயல்களுக்கும் ஆதாரமாக இருக்குது, அதுதான் அத்வைதத்தின் அற்புதமான உண்மை என்பது நம்ம பார்க்க போறோம். அது ஸ்லோகம் 12, அதுல சொல்றார், உத்கீத பிராமணே தஸ்ய மகாத்மியம் அதிவிஸ்திருதம் லிங்க சத்வே அபி ஜீவத்துவம் நாசிய கர்மாதி அபவதக. இங்க அழகா புரிய வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, உத்கீத பிராமணத்திலே அதாவது வேதத்தினுடைய ஒரு பிரிவு இருக்கு, உத்கீத பிராமணம் அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த உத்கீத பிராமணத்திலே ஹிரண்ய கர்ப்பரின் மகிமை மிகவும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அவருக்கு சூக்ஷ்ம சரீரம் இருந்த போதிலும் கர்மம் முதலியவைகள் இல்லாத காரணத்தினால் அவரை சாதாரண ஜீவன் என்று கூறிவிட முடியாது என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப இந்த இடத்துல நாம வித்யாரியர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, வேதத்தின் ஒரு பகுதி, வேதத்துல நிறைய பகுதி இருக்கு, அதுல உத்கீத பிராமணம்னு ஒரு சாப்டர் எடுத்துக்கிறாரு. அப்ப உத்கீத பிராமணம் என்றால் என்ன அப்படின்னா, சாந்தோக்கிய உபநிஷத்துல இந்த சாப்டர் வருது, வேதத்தினுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டரே வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல வருது. நம்ம அதை பார்த்துருக்கோம், நீங்க எல்லாம் சாந்தோக்கிய உபநிஷத்து வகுப்புக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் எல்லாம் மறந்துருப்பீங்க, நீங்க தான் ஃபாலோ பண்றது இல்லைன்னு எனக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. அதனால உத்கீத பிராமணம் அப்படிங்கிறது ஓம்காரம் தான். அதாவது ஓம்ங்கிற உத்கீதம் வந்து உள்ள இருந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, அது பிராணன் ஹிரண்ய கர்ப்பன் ஆகியவை மிக உயர்ந்த தெய்வீக நிலையாக போற்றப்படுகின்றது என்று நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்துல பார்த்தோம். அப்ப ஹிரண்ய கர்ப்பனின் மகிமை வந்து வேதத்திலே விரிவாகவே பேசப்பட்டுள்ளது. இப்போ லிங்க சரீரம் இருந்தால் அவன் ஜீவனா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தா, இங்க மிகவும் முக்கியமான நுண்ணியமான கேள்வியா நம்ம இதை பார்க்கணும். இப்ப சூக்ஷ்ம சரீரம் இருந்தால் ஜீவன், ஆனால் வேதாந்தம் எப்படி சொல்லுது, சூக்ஷ்ம சரீரம் இருப்பது மட்டும் போதாது, ஜீவன் ஆக வேண்டுமானால் அவனுக்கு அவித்யை கர்மம் வாசனை கர்ம பல அனுபவம் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு ஜீவன் அப்படின்னா அவனுக்கு என்ன தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம அவனை ஏன் ஜீவன் சொல்றோம் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜீவன்னா அவனிடத்துல அவித்தை இருக்கு, அறியாமை இருக்கு, மேலும் அவனிடத்துல கர்மமும் இருக்கு, செயல் விளைவுகளால் அவன் அந்த கர்ம பலனை அனுபவிக்க வந்திருக்கிறான். அதனால கர்மமும் இருக்கு. கர்மம்னா அவன் கர்ம பலனையும் அனுபவிப்பான், கூடவே செயலையும் செய்வான், சும்மா இருக்க மாட்டான்ல. ஜீவன் எப்படி சும்மா இருப்பான், எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பான், அதான் கர்மா. கர்மான செயல். அப்ப அந்த செயல் எப்படி செய்யறான், வாசனை பூர்வ சம்ஸ்காரம், அவன் இதுக்கு முன்னாடி எதை மனசுக்குள்ள விதைச்சி வச்சிருந்தானோ அந்த விதையெல்லாம் விளைச்சல் பண்ணி அறுவடை பண்ண பார்ப்பான். அப்போ அவனுடைய மன விதைகள் எல்லாம் இப்போ இந்த பிறவியில உடம்பு கிடைச்ச உடனே அது வெளிப்பட்டு அனுபவத்துக்கு வந்துடுது. அது நல்ல விதையாகவும் இருக்கலாம், கெட்ட விதையாகவும் இருக்கலாம் இல்லையா. விதையெல்லாம் இப்போ நமக்கு தேவையான நல்ல பயிரும் இருக்கு, தேவையில்லாத களை செடிகள் இருக்கு இல்லையா பயிரிடத்துல பயிரிடும் போது. அது மாதிரி இங்கே மனசுக்குள்ள நமக்கு நல்ல எண்ணமும் வரலாம், கெட்ட எண்ணமும் வரலாம், ரெண்டு கலந்துதான் வரும். ஏன்னா அதெல்லாம் பூர்வ சம்ஸ்காரம் வாசனை. அப்ப இதுல எது நமக்கு அதிகமா வருதோ அது நமக்கு செய்யலா மாறும் இல்லையா. அப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்களேன், நிறைய பேர் கெட்டது ஏன் செய்யறான், அவன் நிறைய கெட்டதை விதைச்சு வச்சிருக்கான், அப்ப அதெல்லாம் செயல்படுத்தி அறுவடை பண்றான். அது அவனுடைய நிலைப்பாடு அப்படித்தான், அவனை மாத்த முடியாது. ஏன்னா அவன் விதைச்சதெல்லாம் கெட்டது, அந்த கெட்டது தானே அறுவடை ஆகும், நல்லது இங்க அறுவடை ஆகும். அப்ப அவனுக்கு வாழ்க்கையில நிறைய கெட்டதே நடக்கும், கெட்டதே அனுபவமாக்குவான், அப்படிதான் அவன் வாழ்க்கை. அப்ப இதெல்லாம் வாசனை, பூர்வ வாசனை, அது கர்ம பல அனுபவம். இப்படிதான் ஜீவன் இருக்கிறான் என்று இங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் ஜீவனுக்கான தகுதி. ஆனா ஹிரண்ய கர்ப்பனுக்கு இருக்குதானா, இல்லவே இல்லை. ஏன் ஹிரண்ய கர்ப்பனுக்கு இல்லை, அவர் கர்ம பலத்தை அனுபவிப்பவர் கிடையாது, அஜ்ஞானத்தால் கட்டுண்டவர் கிடையாது, வாசனை என்ற சம்ஸ்காரங்களால் பாதிப்பவர் கிடையாது. அவருடைய சூக்ஷ்ம சரீரம் என்பது பந்தத்தின் காரணமாக உண்டானதல்ல, அது சமஷ்டி உபாதியாக இருக்கிறது. அதுதான் சாதாரண ஜீவனுக்கும் ஹிரண்ய கர்ப்பனாகிய ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு என்று இங்க புரிய வைக்கிறார். கர்மாத்திய பாவதகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடுறாரு. கர்மாத்திய பாவதகானா, கர்மம் முதலியவை இல்லாததால் ஒரு ஜீவனை ஜீவனாக்குவது போல, அதாவது அவனுக்கு உடல் இருக்கு, மனசு இருக்கு, இது மாதிரி சூட்சும சரீரம் இருக்கிற மாதிரி நம்ம ஹிரண்ய கர்ப்பனை அப்படி இறக்கி பாத்திர முடியாது அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறார். உடல் மூலமா, மனசு மூலமா, அந்த சூட்சும சரீரம் மூலமா ஈஸ்வரனை பார்க்க முடியாது போல ஜீவனை கர்ம பந்தம், அவங்கிட்ட இருக்கிற அந்த செயல் விளைவுகள் வந்து அவனை கட்டி வச்சிருக்கு. அப்போ அந்த பந்தம் இல்லை என்றால் அவன் சாதாரண ஜீவன் அல்ல, அவனும் ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துட முடியும். அதைத்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்போ நம்ம பாடத்திட்டங்கள்ல நம்ம என்ன சொல்லித்தரோம், நாம நம்மளதுன்னு அபிமானிக்கும் போது நம்முடைய பற்று மேலோங்குது இல்லையா, இது எனது என்னுடையதுங்கிற அந்த அபிமானம், அப்புறம் இதை நான் செய்கிறேங்கிற அகங்காரம், அப்போ இதை ரெண்டுமே நாம விடணும். ஏன்னா நம்ம கையில் இல்லையே இல்லை. இப்போ நான் என்னத்தை செய்கிறேன், நான் என்னத்தை அனுபவிக்கிறேன், அவன் கொடுத்தா அவன் அனுபவிக்கிறான், அவன் எடுத்துக்க போறான், உண்மையும் அதுதானே. இப்போ நம்ம எல்லாருமே நினைச்சு பாருங்களேன், நீங்கள் பிறக்கும் போது வெறும் கையோடு தானே வந்தீங்க, போகும்போது வெறும் கையோடு தான் போக போறீங்க. இந்த உடம்பு வந்து வந்துட்டு போகுது, அவ்வளவுதான். இன்பிட்வீன் இந்த கேப்ல நமக்கு எதோ கிடைக்குது, அது உறவுகள் கிடைக்குது, உத்தியோகம் கிடைக்குது, பணம் கிடைக்குது, பங்களா கிடைக்குது, கார் கிடைக்குது, என்ன வேணா கிடைக்குது. ஆனா இதெல்லாம் தற்காலிகமா கொடுக்கப்பட்டது, மீண்டும் எடுக்கப்படும், நிரந்தரமா கிடையவே கிடையாது. அப்ப இது புரிஞ்சிட்டா இங்க அத்வைதத்தினுடைய பார்வை என்ன, இந்த பந்தம்ங்கிறது உங்ககிட்ட இல்லைன்னா, இது மாதிரி விஷயங்கள்ல நீ பற்றவில்லை என்றால் நீயும் அந்த பிரம்மம் தான், நீயும் அந்த ஈஸ்வரன் தான் புரிய வைக்குது. ஆனா எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறது இங்க கேள்வி. அப்ப இதை நம்ம ரொம்ப ஆழமா விசாரணை பண்ணி பார்க்கணும். பார்த்து நமக்கு இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான பாடமே என்ன, விசார மார்க்கம் தான். அதாவது அப்படியே மனம் போன போக்கில் போகாம நம்மிடத்துல இருக்கிற அந்த புத்திசாலித்தனத்தை விவேகத்தை வச்சு இது சரியா தவறா, இது ஏன், இது எதுக்காக செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஒவ்வொன்றும் அப்படியே குருட்டுத்தனமா ஒருத்தர் சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க கூடாது. அதாவது ஒரு பூஜை பண்றோம்னா எதுக்காக பண்றோம், ஒரு ஜபம் பண்றோம்னா எதுக்காக பண்றோம், ஒரு தியானம் பண்றோம்னா எதுக்காக பண்றோம், இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றும் கேள்வி கேட்க கேட்க அதுக்கான விடைகள் கிடைக்க கிடைக்க, அது உங்களுக்கு தேவையா இல்லையா, அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கா இல்லையா, அல்லது அதை கடந்துட்டீங்களா, எல்லாமே பார்க்கணும். இப்போ ஒரு விஷயத்தை பிடிச்சிருச்சுங்கிறதுக்காக அதையே காலம் பூரா செஞ்சுட்டு இருக்க கூடாது. ஏன்னா இப்போ பூஜை பண்றது பிடிச்சிருக்குங்க, நான் டெய்லி காலையில் எழுந்த உடனே சாப்பிட்றனோ இல்லையோ எழுந்த உடனே குளிச்சிருவேங்க, உடனே நான் பூஜை செய்ய ஆரம்பிச்சிருவேங்க, பூஜை செஞ்சுட்டு தாங்க சாப்பிடுவேன், அப்புறம் தான் வேலைக்கே போவேன்னா சரிப்பா எல்லாம் ஓகே, அதனால உனக்கு என்ன கிடைச்சது, ஒரு சந்தோஷம் கிடைச்சதுங்க. சரி, அந்த சந்தோஷம் நிரந்தரமா நின்றுச்சா, அப்போதைக்கு கிடைச்சது, அப்புறம் நான் விவகாரத்தில் ஈடுபட்டா எல்லாமே வந்துடுது, கஷ்ட நஷ்டம் வந்துடுது, பிரச்சனை வந்துடுது, டென்ஷன் ஆயிடுது, கோபம் வந்துடுது, துக்கமும் வந்துடுதுங்கிறோம். அப்போ இதுவா நீங்க ஈஸ்வரன் இப்போ வழிபாடு பண்றதுக்கான பலன், பலா பலன் அப்படின்னு கேட்டா அது கிடையாது. ஏன்னா அதனால பூரணத்துவத்தை அடையணும்ல, ஒரு விஷயத்தை செஞ்சா நிறைவாகணும், அதுல போதுங்கிற நிறைவு வரணும், அதன் மூலமா உங்க மனசு திருப்தி அடையணும், அதை அடைய மாட்டேங்குது. அப்ப இதுதான் அஞ்ஞானம், அறியாமை, அவித்தை, இது ஜீவனிடத்தில் இருக்கிற குறைபாடு. ஆனா ஈஸ்வர நிலையில் அப்படி இல்லை இல்லையா, ஞானம் வந்த பிறகு அந்த காஸ்மிக் இன்டலெக்ட் நம்ம மூலமா பிரகாசிக்கும் போது நம்ம தேவையில்லாத வேலையெல்லாம் விட்டுடுவோம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் செய்யறதுனால ஒண்ணும் வரப்போறது இல்லை, இதையெல்லாம் பிடிச்சிக்கிறதுனால நம்ம ஒண்ணும் மாறிட போறது இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு அப்படியே விடுபடும் இல்லையா, அதுதான் பக்குவம், ஞானம், முதிர்ச்சி, பழுத்ததுன்னு சொல்றோம். அந்த பழுத்து தன்மைக்கு வரும்போது தான் அந்த வெள்ளரி பழத்தில் இருக்கிற காம்பு விடுபடுற மாதிரி நம்மளை விட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் விலகும். அதை இங்கே புரிய வைக்கிறாங்க. ஜீவன் ஹிரண்ய கர்ப்பனுங்கிற ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஜீவனிடத்திலே அஜ்ஞானம் உண்டு, ஹிரண்ய கர்ப்பனிடத்திலே அஜ்ஞானம் இல்லை. ஜீவனிடத்திலே கர்மம் உண்டு, ஹிரண்ய கர்ப்பனிடத்திலே கர்மம் இல்லை. ஜீவனிடத்திலே கர்ம பலனை அனுபவிப்பது உண்டு, ஆனால் ஹிரண்ய கர்ப்பனிடத்திலே அந்த கர்ம பலனுக்கான பலனை கொடுக்கின்ற கர்ம பல தாதா, அதாவது ஞாபகராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்புறம் ஜீவன் வந்து வெஸ்ட் சூட்சும சரீரம், தனித்த சூட்சும சரீரம், ஆனால் ஹிரண்ய கர்ப்பனும் சமஷ்டி சூட்சும சரீரம். அப்ப ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமா இருக்கிறான், அதே மாதிரி பிரபஞ்ச புத்தியா இருக்கிறான், காஸ்மிக் இன்டலெக்டா இருக்கிறான். ஆனா நாம வந்து ஜீவன் வந்து தனித்த மனம், தனித்த புத்தி. அந்த தனித்த மனம், தனித்த புத்தி என்பது நமக்கு எப்படி வந்துச்சுன்னா ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். ஆனா ஹிரண்ய கர்ப்பன் அப்படி ஏற்றிக்கல, அவன் அவங்ககிட்ட இருந்து வெளிப்படுது. அதாவது உண்மையான இன்டலெக்ட்ங்கிறது, காஸ்மிக் இன்டலெக்ட்ங்கிறது அந்த ஆத்மாவின் பிரகாசம், அந்த அறிவு பிரகாசம் வெளிப்படுறது. அப்ப வெளிப்படுறதுல தான் நிறைய விஷயங்கள் வரமே தவிர வெளியிருந்து ஏத்துக்கிட்டா பெரிய அறிவாளின்னு சொல்லிட முடியாது. அப்படி அறிவாளிகள் ஆகவும் முடியாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் நீங்க கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் எல்லாம் பாருங்க, இது வரைக்கும் விஞ்ஞானிகளும் சரி விஞ்ஞானிகளும் சரி, அவங்க யாருக்கிட்ட படிச்சுட்டு கண்டுபிடிச்சாங்க? இப்ப நோபல் பரிசு பெற்ற நிறைய பேர் இருக்காங்க இல்லையா விஞ்ஞானிகள் எல்லாம். அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து இப்போ ஐசக் நியூட்டன் இருக்காரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்காரு, அப்புறம் வந்து இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காரு, அப்படி இப்படி நிறைய ஆங்கில அந்த விஞ்ஞானிகளை சொல்றோம். நம்ம தமிழ்நாட்டிலேயே சர் சி வி ராமன் விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து எதை படிச்சு கண்டுபிடிச்சாங்க? தானாவே அவங்க உள்ள இருந்து மலர்ந்தது, அதுதான் அவங்களுடைய அறிவியல் ஞானம், அதுதான் அந்த ஆத்மாவின் பிரகாசம். ஆனா அதை வந்து நாம இப்ப படிச்சு உருவேத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பாடமெல்லாம் இப்ப எப்படின்னா, அவங்க அப்படி கண்டுபிடிச்சாங்க, இவங்க இப்படி கண்டுபிடிச்சாங்க, இவன் இப்படி கண்டுபிடிச்சான்ட்டு அந்த கண்டுபிடிப்பையே மைண்டுக்குள்ள கொண்டு போய் ஏத்திக்கிட்டு அது இப்படிதான் கண்டுபிடிச்சாருன்னு ஒரு காரணத்தை வேற வச்சுக்கிட்டு நம்ம புத்தகமா வெளியிட்டு அந்த புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி அப்புறம் போய் நோட்ல எழுதிட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம படிக்கிற படிப்புனால அதுக்கப்புறம் கண்டுபிடிப்புகள் பெருசா நம்ம கிட்ட நடக்கல பாத்தீங்களா. அதுதான் இங்க அஜ்ஞானம். நம்மளை வந்து மட்டம் தட்டி இப்படி இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்கடா மண்டுகளா அப்படின்னு விட்டுட்டு அவனுங்க நல்லா புத்திசாலிகளா மாறி அவங்க புது புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா புது புது டெக்னாலஜி எல்லாம் இப்ப யாருக்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு, ஃபாரினர்ஸ் தான் பண்றான், நாம எல்லாம் திருதிருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மள இந்த மாதிரி பாடத்தை படிக்க வச்சு அப்புறம் எப்படி இருக்கும்? மனப்பாட பகுதியை பண்ணி பண்ணி மனப்பாடம் பண்ணி இவர் அப்படி பண்ணாரு அவர் இப்படி பண்ணாருன்ட்டு அதையே பத்து பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன, நீ என்ன பண்ண போறன்னு கேள்வி, அதுக்கு யாரும் பதில் சொல்றது இல்லை. அப்ப இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளுது. அப்ப இதான் இங்க சுட்டி காட்டுறாங்க. நம்ம இடத்துல அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் அந்த அறிவை நம்ம பிரகாசிக்கவே முடியாது. அப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்தாவது நீங்க அந்த அஜ்ஞானத்தை நீக்கிக்கணுங்கிறத நாம சொல்ல வரோம். ஆனா நீக்கிக்க முடியல நம்மளால. ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்ச படிப்பு வந்து பதிஞ்சு கிடக்குது மண்டையில, நிறைய ஏத்திக்கிட்டோம் இல்லையா, எத்தனை வருஷம் படிப்பது அப்படியே உள்ள பதிவாயிடுச்சு, அதை நம்மளால விட முடியாது. அப்ப அந்த நிலையில சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் மகான்கள் இங்க சுட்டி காட்டி, இருவருக்கும் அந்த சூக்ஷ்ம சரீரம் என்று இருந்தாலும் அவர்கள் இருவருடைய நிலை வந்து ஒன்று கிடையாது. எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு அரசாங்கத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரிக்கும் ஒரு சாதாரண அலுவலகத்தில் இருக்கிறவருக்கும் முரண்பாடு இருக்கு இல்லையா, வேலையில வேறுபாடுகள் இருக்கு. அவங்களுக்கு ஒரே அலுவலகமா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேசை அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரவர்கள் பொறுப்புக்கு தகுந்த மாதிரி, அவர்கள் இருவரின் பொறுப்புக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் கொடுத்துருப்பாங்க, ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அது மாதிரி தான் இங்க ஜீவனுக்கும் இரண்ய கர்ப்பனுக்கும் சூக்ஷ்ம சரீரம் இருந்தாலும் ஒருவர் கர்மத்துக்கு உட்பட்டவர் மற்றொருவர் கர்மத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல ஒரு ஓமானத்தை இப்படி புரிய வைக்கிறாங்க. அதை நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு புரியற மாதிரி, அதாவது நடைமுறை உண்மையோட பொருத்தி புரிய வைக்கிறாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம், அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து நமக்குள்ள சுய விசாரம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆன்மீக உண்மையை உணர்த்துது. பந்தம் அப்படிங்கிறது உடலால் வருவது கிடையாது, மேலும் மனதால் மட்டுமல்ல, நான் செய்கிறேன் என்ற கர்த்தத்துவம், நான் அனுபவிக்கிறேன் என்ற போக்திருத்துவம், இதன் மூலமா தான் நமக்கு பந்தம் வருது. இந்த இரண்டு விஷயங்களும் நம்ம இடத்துல குறையும் போது மனம் இருந்தாலும் செயல்கள் நடந்தாலும் உள்ளார்ந்த சுதந்திரம் எளிதாக சாத்தியமாகிறது என்று பார்க்க முடியும். ஏன்னா இதை தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம்னா, இப்போ நீங்க வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது உங்களுடைய ஈகோவா மாறுது பாத்தீங்களா, அதுக்கு பேரு கர்த்தத்துவம். சமஸ்கிருதத்துல கர்த்தான்னு சொல்றோம், கர்த்தான்னா செயல் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அந்த செயல் செஞ்சு நான் அனுபவிக்கிறேன், இது என்னாலதான் அனுபவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு நம்ம இடத்துல ஒரு மனப்பான்மை, இதை நான் செஞ்சேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு ஈகோவில் இருக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரு போக்திருத்துவம், போக்தா அனுபவிப்பவன் என்று பெயர். அப்ப இந்த கர்த்தா போக்தா அபிமானம் இருக்கின்ற வரைக்கும் நம்மால் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாது, ஈஸ்வர நிலைக்குள்ள போக முடியாது. ஏன்னா அது நம்முடைய தனித்துவ சூக்ஷ்ம சரீரத்தை வச்சுக்கிட்டு நான் பண்றேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எப்ப நம்ம இதை வந்து இரண்ய கர்ப்பன் தான் இந்த மாதிரி இருந்து இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான், நான் இங்க ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைன்ற அந்த தெளிவு வந்து விட்டுட்டோமோ, அப்போ அந்த அபிமானம் நம்ம இடத்த விட்டு தானாவே மறைஞ்சு போயிடும். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா, அப்பவும் மனசு இருக்கும் செயல் இருக்கும், அப்ப போயிடாது மனசெல்லாம் நம்மளை விட்டு போயிடாது, நம்ம செயல் செய்யாம அப்படி டம்மி ஆயிட மாட்டோம், எல்லாம் நடக்கும். ஆனா அது நான் செய்கிறேன்ங்கிற அந்த ஈகோ இருக்காது, கர்த்தா போக்தா அபிமானம் இருக்காது, ஈஸ்வர நிகழ்வுல நடக்குது அது அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை வந்துடும். அதனால என்ன நடக்கும், நம்ம கிட்ட கர்மாவும் சேராது. இதுதான் டெக்னிக், இதன் டெக்னிக்கை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இதான் சொல்லி கொடுக்குறாங்க மகான்கள் எல்லாம். இதை நம்ம நடைமுறைப்படுத்திட்டோம்னா இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லை இறைவா, எல்லாம் நின் செயலே அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடின மாதிரி புரிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சதுனாலதான் அவங்க பாடுறாங்க. மகான்கள் வந்து பாடுறதுன்னா அவங்க எப்படி அதை உள்ளார்ந்து புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்துறாங்க இல்லையா, அப்படிதான் இறைத்தன்மை இங்க இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த செயலுக்கான ஒரு சுருக்கமா பார்க்கணும்னா, கிரண்ய கர்ப்பனினுடைய மகிமை வந்து உத்கீத பிராமணத்திலே விரிவாக போற்றப்பட்டது. அவருக்கு சமஷ்டி சூட்சம சரீரம் இருந்தாலும் அவர் சாதாரண ஜீவன் போன்றவர் கிடையாது. அப்ப ஜீவத்தன்மை என்பது சூட்சம சரீரத்தினால் வருவதில்லை, கர்ம பந்தத்தால் வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஹிரண்ய கர்ப்பனுக்கு கர்மமும் அவித்தையும் கிடையாது, ஏன்னா அவரிடத்துல அஜ்ஞானமும் கிடையாது செயலும் கிடையாது. அப்ப அவரிடத்துல மேலும் வாசனைகளும் இல்லாததால் அவர் கர்ம பந்தமற்ற சகுண ஈஸ்வர நிலையில் விளங்குகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையில நாம் இதை புரிஞ்சுக்கணும், ஏன்னா ஈஸ்வர தன்மை என்ன, ஜீவிதம்ங்கிறது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இதை வந்து நம்ம ஏற்கனவே சாந்தோக்கிய உபநிஷத்துல பார்த்தோம். ஓம் இத்தியேத் அக்ஷரம் உத்கீதம் உபாசிதா அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகா இருந்தது, சாந்தோக்கிய உபநிஷத்துல வருது. இது எப்படின்னா, ஓம் இத்தியேத் அக்ஷரம், ஓம் என்ற இந்த அக்ஷரமே உத்கீதமாக உபாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரம் வந்து நமக்கு சுட்டி காட்டுது. நம்ம அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு ஓம் உபாசனையெல்லாம் சொல்லி கொடுத்தோம். நான்லாம் எப்பயுமே கிளாஸ் எடுக்கும்போது அப்பப்போ ப்ராக்டிக்கலும் கொடுத்துருவேன். அதான் என்னுடைய டீச்சிங் மெத்தடாலஜின்னு சொல்லணும். நான் எடுக்கிற மெத்தட் இப்படி தான், என்னுடைய குருநாதர்லாம் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, அப்படி தான் நானும் சொல்லுவேன். டைரெக்டாக அனுபவத்துக்கு வரணும் இல்லையா, சும்மா கதை கேட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அதனால ஓம்காரம், ஓம் என்னும் இந்த அக்ஷரத்தை உத்கீதமாக உபாசிக்க வேண்டும் என்று உபநிடதம் சொல்லுது. அப்போ அந்த ஓம்காரம் எப்படி நமக்குள்ள ஒலிக்குது அப்படிங்கிற அந்த ஓம்கார அக்ஷரத்துக்கான ஓம்கார ஜபமும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், தியான முறை. அதையே இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி அஜபா ஜபம் என்ற முறையிலையும் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் தியான வகுப்புகள் இருக்கு நம்முடைய ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, ஏன்னா அதெல்லாம் மனத்தை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள். அதை ஃபாலோ பண்றவங்க அதுல போய் கலந்துக்கிட்டு அதுல ப்ராக்டிஸ் பண்றாங்க. அப்போ உபாதி இருப்பதனாலதான் இங்க வந்து பந்தம் வருதுன்னு நினைச்சிடாதீங்க. அதாவது உடம்பு இருக்கிறதுனால நான் வந்து பற்று வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க, அப்படி கிடையாது. அந்த கர்மாவில் செய்கிற செயலில் நான் செய்கிறேன்ங்கிற கர்த்தா அபிமானம், அப்புறம் நான் அனுபவிக்கிறேன் என்ற போக்தா அபிமானம், இந்த ரெண்டு தான் கர்த்தா போக்தா தான் நமக்கு வந்து பந்தத்தை உருவாக்குகிறது என்று இங்கே இந்த இடத்துல புரிய வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இரண்ய கர்ப்பன் அந்த கர்மத்துக்கு அப்பாற்பட்டவராக இருப்பதனால அவர் இதை தொடாது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்லோகம் 113. ஸ்தூல தேகம் வினா லிங்க தேகோ ந க்வாபி த்ருஷ்யதே வைராஜோ தேகா ஈசோ அத சர்வதோ மஸ்தகாதிமான். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்தூல சரீரம் இல்லாம சூக்ஷம சரீரம் எங்கும் காணப்படுவதில்லை, ஆகையால் ஈஸ்வரனுக்கு விராட் என்ற ஸ்தூல சரீரம் உண்டு. அது எல்லா திசைகளிலும் தலை முதலான அனைத்து உறுப்புகளையும் கொண்ட பிரபஞ்ச வடிவமாகும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ நான் இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன், அதாவது ஹிரண்ய கர்ப்பன்னா யாரு, விராட்டன்னா யாரு அப்படின்னு எல்லாம் தனித்தனியாக நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த அத்வைத வேதாந்த வகுப்புகளை போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும். ஆனால் நான் இந்த ஸ்லோகத்தில் இதற்கான விளக்கங்களை மட்டும் இங்கே கொடுக்குறேன். இப்போ விராட் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடல், இந்த பிரபஞ்ச வடிவம். அப்போ இந்த இடத்துல அந்த விராட் என்ற வடிவம் வந்து ஒரு ஸ்தூலத்தில் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஹிரண்ய கர்ப்பனாக இருந்தவன் சூக்ஷமத்தில் இருந்தான். அப்படி சூக்ஷமத்துக்கும் ஸ்தூலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ மனசில் வந்து நான் ஒரு லட்டு சாப்பிட்லான்னு நினைப்பேன், ஆனால் அந்த லட்டு வந்து மனசில் தான் இருக்குது, இன்னும் ப்ராக்டிக்கல் ஆகலை, அப்போ அதுக்கு பேர் சூக்ஷமம். அதே லட்டை நான் கடலை மாவு வாங்கிட்டு வந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்து பூந்தி மாதிரி பொறிச்சு அப்புறம் நெய்யில் போட்டு உரண்டை பிடிச்சிட்டேன்னா அது ஸ்தூலத்தில் வந்துடுது, கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அந்த லட்டு. முதல்ல மனக்கண்ணால் இருந்தது, அது வெளியே தெரியல, இப்போ வந்து புறக்கண்ணால் பார்க்கக்கூடிய வடிவத்துக்கு வந்துருச்சு இல்ல. அப்போ என்னுடைய தாட்டே வந்து என்ன ஆகுது, இமிடியட்டா நடைமுறைக்கு உருவத்தில் வந்துடுது. அப்போ நான் தான் ஒன்று நினைச்சு உடனே அதை உருவத்தில் கொண்டு வந்து அப்புறம் அதை அனுபவம் ஆக்குறேன். அப்போ இங்கே யார் படைக்கிறா, நானே தான் மனசுல படைக்கிறேன் லட்டு சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ள லட்டு மாதிரி ஒரு உருவத்தை படைச்சுக்கிறேன். அப்புறம் இமிடியட்டா நானே அதை உருவாக்குறேன், லட்டை உருவாக்குறேன். அப்போ அது செயல் நடக்குது, அந்த செயல் மூலமா அது அனுபவத்துக்கு வந்துடுது, லட்டு அனுபவத்துக்கு வந்துடுது. அப்புறம் அந்த லட்டை பார்க்குறேன், கையில பிடிச்சி உருண்டை பிடிச்சி அது நல்லா இருக்குது, நெய் மணக்குது, இனிப்பா இருக்குதுன்ட்டு எல்லாம் ரசிக்கிறேன், ருசிக்கிறேன், சாப்பிட்றேன். காணாம போச்சு, மனசுக்குள்ள இருந்து தான் வந்தது, ஸ்தூல உருவத்தினால உருவாக்கப்பட்டது, வடிவத்துக்கு வந்தது, திருப்பி அதே உருவத்துக்குள்ள அதை உள்ள தள்ளினேன், உள்ள போன லட்டு கரைஞ்சி போச்சு, காணாம போச்சு. அப்ப மனசுக்குள்ள இருந்து வந்து உருவத்துல வந்து மறைஞ்சி போகுதே, அதுதான் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று தொழில், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல உருவத்துக்கு வந்தா விராட்டு, உருவத்துக்கு வரலன்னா ஹிரண்ய கர்ப்பம். இப்படிதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா உருவத்துல இல்லாத நிலையில சூட்சம சரீரம், உருவத்துக்கு வந்துட்டா ஸ்தூல சரீரம். அப்ப இங்க ஸ்தூல சரீரம் என்பது நம்ம கண்ணால் பார்க்கிற உடல், சூட்சம சரீரம் என்பது கண்களால் பார்க்க முடியாத மனம். அப்ப இங்க மனமே என்ன பண்ணுது, உடம்பா மாறிடுது. நான் லட்டு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அப்ப லட்டு மாதிரி நீங்க வந்து இந்த உடம்பு எப்படி எடுத்தீங்க, இந்த உடம்புக்கான அந்த ஆதார எண்ணங்கள் எங்க இருந்தது, அதான் சூட்சம சரீரம், அது உங்களுடைய சஞ்சித கர்மா, அதுக்கு பேரு காரண சரீரம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், காரண சரீரத்துல தான் உங்களுடைய பழைய சம்ஸ்காரங்கள், வாசனைகள், பல்வேறு பிறப்பிகளுடைய ஆசைகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. அதுல இருந்து சில ஆசைகளை எடுத்துக்கிட்டு வந்து அனுபவத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கு உடம்பு தேவைப்படுது உங்களுக்கு. அப்ப உடனே நீங்க ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கிறீங்க, அந்த தாட் வந்து மனமா இருக்கிறது, ஜீவன் உடலா மாறிடுது. அப்போ உடலாக மாறி உங்களுக்கு உபயோகத்துக்கு வந்துடுது. அப்போ பிரம்மாவா மனசு இருந்து படைக்கும் தொழிலை பண்ணி உடம்பா எடுத்து நானே உடம்பை உண்டு பண்ணி அனுபவத்திலே அந்த உடம்பை அனுபவிக்கிறேன். அப்போ நானே காக்கின்றேன், இந்த உடம்பை நானே பராமரிக்கின்றேன். அப்போ நானே விஷ்ணு, அப்போ நானே விஷ்ணுவா இருந்து இந்த உடம்பை பராமரித்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதில் அனுபவிச்சு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இனிமேல் இந்த உடம்பு எனக்கு பயன்படாது, சுத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு, ஏன்னா உள்ள லிவரும் போயிடுச்சு, லங்ஸும் போயிடுச்சு, வயிறும் போயிடுச்சு, இனிமேல் இது வேலை செய்யாது, சாப்பாடும் உள்ளே போகாது, ஓகே விட்டுறலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன், அப்போ இது டெட் பாடி ஆயிடுது, அப்போ அழிஞ்சு போகுது. அப்போ எப்போ வந்து இந்த படைப்பு வந்து மைண்ட்லேருந்து ஸ்தூலத்துக்கு வந்து ஸ்தூலத்திலிருந்து மீண்டும் அழிவை நோக்கி போகுமோ, அது மூன்றுமே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வர காரியமாக தான் இங்கே சாஸ்திரம் பார்க்குது. அப்போ இப்படி தான் நாம் இந்த இடத்துல ஈஸ்வரனுடைய நிலைப்பாடை புரிஞ்சுக்கணும். அந்த ஈஸ்வரன் வந்து எங்கேயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியிருந்து பண்ணல, நமக்குள்ளிருந்தே தான் மைண்டாக பண்ணுறான். ஆனா அந்த மனம் தனி மனம் என்று நினைக்கும் போது அது அகங்காரமா மாறி ஜீவனாயிடுது. ஆனா அதே மனம் வந்து தனி மனம் அல்ல, அது யூனிவர்சல் மனம் என்று புரிஞ்சுக்கிட்டா ஈஸ்வரன் ஆயிடுது. அப்ப இங்க நம்முடைய புரிதல் தான் இங்க முக்கியம். அப்ப நீங்க எந்த அளவுல அப்டேட் ஆறீங்க, நீங்க ஜீவனா இருக்கிறீங்களா ஈஸ்வரனா மாறுறீங்களா? அப்ப ஈஸ்வரனா மாறினா அடுத்த நிலைப்பாடு என்ன? அப்ப இந்த சக்தி எங்கிருந்து வந்தது, ஈஸ்வரன்கிற என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கும் போது பிரம்மத்தின் ஆற்றல். அப்ப இருப்பது இருப்பு மாத்திரமே. பிரம்மம்ங்கிறது தன்னுடைய ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துது? சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படி மின்னல் மாதிரி வருமா, இல்லை அப்படியே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஒயர்லேருந்து இன்னொரு ஒயருக்கு சினிமாவில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறதை காட்டுவான், அப்படியே வெள்ளை கலரில் மின்னல் மாதிரி சரு சருன்னு வந்து வந்து போகும், அது மாதிரி ஏதோ ஈஸ்வர சக்தி வந்து பிரம்மத்திலிருந்து வெளிப்படுதானா? அப்படியெல்லாம் இல்லை. உண்மையிலேயே பிரம்மத்தினுடைய சக்தி என்பது மனோசக்தி தான், பிரம்மா தான். அதனால தான் மகாவிஷ்ணு வந்து அப்படியே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பாரு, அவருடைய தொப்புலேருந்து அப்படியே தாமரைப்பூ வரும், அந்த தாமரைப்பூலேருந்து பிரம்மா உக்காந்துருப்பார் மேலே. இந்த படத்தினுடைய தாத்பரியம் என்னன்னா, அந்த பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட ஒரு மனோசக்தி கூட ஒரு அறிவாற்றலோடு வெளிப்படுது. அது வந்து நமக்கு சாதாரணமாக ஒரு படைப்பு உருவாகணும்னா வயிறிலிருந்து தானே வரணும், தொப்புல் கொடியிலிருந்து தானே இப்போ அம்மாவெல்லாம் நம்மளை பெற்றெடுக்கிறான், இப்போ நம்மெல்லாம் வெளியே வர்றோம்னா எப்படி வரோம், எல்லாம் தொப்புல் கொடி உறவு தானே. அது மாதிரி பிரம்மா வந்து விஷ்ணுவுடைய தொப்புல் கொடியில் வராருன்னு காட்டுறான். லாஜிக்கா யோசிக்கணும்ல, எப்படிங்க ஒரு ஆம்பளை போய் இன்னொரு ஆம்பளையும் பெக்க முடியும், விஷ்ணு ஒரு ஆண், பிரம்மா ஒரு ஆணா படத்துல காட்டுறான், அப்போ விஷ்ணு வந்து தொப்புள் கோட்டிலிருந்து பிரம்மாவை பெத்தாரா? நோ சான்ஸ். அப்ப எப்படி இது நடக்குது? இதெல்லாம் ஒரு தாத்பரியம் தான், புரிதலுக்காக போடப்பட்ட வரைபடங்கள் தானே தவிர, அதை வீட்டுல வச்சு கும்பிடுறதுனால நீங்க பிரம்மா ஆயிட முடியாது, விஷ்ணு ஆயிட முடியாது. இந்த ஞானம் வந்தாதான் நீங்க பிரம்மாவாக முடியும், விஷ்ணுவாக முடியும். அதுதான் இறைத்தன்மை, அதுதான் ஈஸ்வரத்தன்மை. அப்போ அதை புரிஞ்சுக்கங்கன்னு தான் இங்கே வேதம் எடுத்து சொல்லுது. அதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய பயன்பாடு. அப்போ இந்த இடத்துல சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன, ஸ்தூல சரீரம் என்றால் என்ன, இரண்ய கர்ப்பன் என்றால் என்ன, விராட் என்றால் என்னங்கிற நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாளைய வகுப்புங்கிறது திங்கக்கிழமை. அதில் இன்னும் சில அடிப்படை உண்மைகளை, அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான உண்மைகளை பார்க்க இருக்கிறோம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.